ஓம் சாந்தி. 6/1/2025. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் மிக இனிமையானதாகவும் முதல் தரமானதாகவும் இருக்க வேண்டும். எப்படி தந்தை துக்கத்தை நீக்கி சுகம் தருபவராக இருக்கிறாரோ அதுபோல தந்தைக்கு சமமாக அனைவருக்கும் சுகம் கொடுங்கள். கேள்வி: லௌகீக உற்றார் உறவினருக்கு ஞானம் கொடுப்பதற்கான யுக்தி என்ன? பதில்: யாரேனும் உற்றார் உறவினர் உள்ளனர் என்றால் அவர்களிடம் மிக பணிவாகவும் அன்பின் பாவனையோடும் புன்சிரிப்புடனும் சொல்ல வேண்டும். இது அதே மகாபாரத யுத்தம் என்பதை புரிய வைக்க வேண்டும். தந்தை ருத்ர ஞான யக்ஞத்தை படைத்துள்ளார். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறேன், தீ முதலியவற்றை பல பிறவிகளாக செய்திருக்கிறோம். இப்பொழுது ஞானம் ஆரம்பமாகிவிட்டது. எப்போது வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுது மிகுந்த யுக்தியுடன் பேசுங்கள். குடும்பத்தில் மிக அன்போடு நடந்து கொள்ளுங்கள். ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள். ஓம் சாந்தி. ஏதாவது பாடல் ஒலிக்கும் போது குழந்தைகள் தங்களுக்குள் அதன் பொருளை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு வினாடியில் வெளிப்படுத்த முடியும். இது எல்லையற்ற நாடகத்தின் மிகப்பெரிய கடிகாரம் தானே. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் அழைக்கிறார்கள். எப்படி நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிறது என்றால் எப்போது வாய்தா வரும் என்று கேட்கின்றனர். அழைக்கும் போது நமது வழக்கு முடிவடையும். ஆக குழந்தைகளுக்கும் வழக்கு உள்ளது. என்ன வழக்கு? ராவணன் உங்களை துக்கம் மிகுந்தவர்களாக ஆக்கியிருக்கிறார். உங்கள் வழக்கு பெரிய நீதிமன்றத்தில் தாக்கலாகிறது. மனிதர்கள் அழைத்துக் கொண்டே இருக்கின்றனர், பாபா வாருங்கள், வந்து எங்களை துக்கங்களிலிருந்து விடுவியுங்கள். ஒரு நாள் உங்கள் வழக்கு விசாரிக்கப்படும். பாபா கேட்கிறார், நாடகப்படி வரவும் செய்கிறார். முற்றிலும் சரியான நேரம் வரும்போது அதில் ஒரு வினாடி கூட வித்தியாசம் இருக்க முடியாது. எல்லையற்ற கடிகாரம் எவ்வளவு மிகச் சரியாக செல்கிறது. இங்கே உங்களிடம் இந்த சின்ன கடிகாரங்கள் கூட சரியாக இயங்குவது இல்லை. யக்ஞத்தின் ஒவ்வொரு காரியமும் மிகச் சரியாக நடைபெற வேண்டும். கடிகாரம் மிக சரியாக இருக்க வேண்டும். பாபா மிக சரியாக உள்ளார். கல்ப கல்பமாக கல்பத்தின் சங்கமயுகத்தில் மிக சரியான நேரத்தில் வருகிறார். ஆக குழந்தைகளின் வழக்கு இப்போது விசாரிக்கப்பட்டது. பாபா வந்துவிட்டார். இப்போது நீங்கள் அனைவரும் புரிய வைக்கிறீர்கள். இதற்கு முன்பு துக்கம் கொடுப்பது யார் என்று நீங்கள் கூட புரிந்து கொள்ளாமல் இருந்தீர்கள். இப்பொழுது பாபா புரிய வைத்துள்ளார். ராவண ராஜ்யம் துவாபர யுகத்திலிருந்து ஆரம்பமாகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிய விட்டது. பாபா கல்ப கல்பமாக சங்கம யுகத்தில் வருகிறார். இது எல்லையற்ற விஷயம். சிவ பாபா எல்லையற்ற இரவில் வருகிறார். கிருஷ்ணருடைய விஷயம் கிடையாது. எப்பொழுது பயங்கர இருளில் அஞ்ஞான உறக்கத்தில் உறங்கி போய் உள்ளனரோ அப்பொழுது ஞான சூரியனாகிய பாபா வருகிறார். குழந்தைகளை பகலை நோக்கி அழைத்து செல்கிறார். என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். ஏனென்றால் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக வேண்டும். பாபாதான் பதீத பாவனர். அவர் எப்போது வருகிறாரோ அப்பொழுதுதான் உங்கள் வழக்கு பற்றி கேட்பது விசாரணை நடக்கும். இப்பொழுது உங்கள் வழக்கு கேட்கப்பட்டு விட்டது. பாபா கூறுகிறார், நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குவதற்காக வருகிறேன். தூய்மை ஆவதற்கான எவ்வளவு சகஜமான உபாயத்தை உங்களுக்கு கூறுகிறேன். இன்று பாருங்கள், விஞ்ஞானத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் உள்ளது. அணு ஆயுதங்கள் பற்றிய குரல் எவ்வளவு வேகமாக ஒலிக்கிறது. குழந்தைகள் நீங்கள் அமைதியின் பலத்தால் விஞ்ஞானத்தை வெற்றி கொள்கிறீர்கள். அமைதி என்பது யோகம் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மா தந்தையை நினைவு செய்கிறது. பாபா, நீங்கள் வருவீர்கள் என்றால் நாங்கள் சாந்தி தாமம் சென்று வாசம் செய்வோம். ஆக குழந்தைகள், நீங்கள் இந்த யோக பலத்தின் மூலம் அமைதியின் சக்தியால் அறிவியல் மீது வெற்றி கொள்கிறீர்கள். அமைதியின் பலத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். அறிவியலின் மூலம்தான் இந்த அழிவு முழுவதும் நடைபெற வேண்டியுள்ளது. அமைதி சக்தி மூலம் குழந்தைகள் நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள். ஸ்தூல பலம் உள்ளவர்கள் ஒரு பொழுதும் உலகின் மீது வெற்றி பெற முடியாது. இந்த கருத்துக்களை கூட நீங்கள் கண்காட்சியில் எழுத வேண்டும். தில்லியில் அதிக சேவை நடைபெற முடியும். ஏனென்றால் தில்லி அனைவருக்கும் தலைநகரமாக உள்ளது. உங்களுக்கும் கூட தில்லிதான் தலைநகராக இருக்கும். தில்லிதான் பரிஸ்தான் என சொல்லப்படுகிறது. பாண்டவர்களுக்கு கோட்டை கிடையாது. விரோதிகள் படையெடுக்கும் போதுதான் கோட்டை கட்ட வேண்டிய அவசியம் உள்ளது. உங்களுக்கோ கோட்டை முதலியவற்றின் தேவை இருக்காது. நீங்கள் அறிவீர்கள், நாம் அமைதியின் பலத்தினால் நமது ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். அவர்களுடையது செயற்கையான அமைதி, உங்களுடையது உண்மையான அமைதி. ஞானத்தின் பலம் அமைதியின் பலம் என சொல்லப்படுகிறது. ஞானம் என்பது படிப்பு. படிப்பினால்தான் பலம் கிடைக்கிறது. காவல்துறை அதிகாரி ஆகிறார்கள். எவ்வளவு பலம் உள்ளது! அவை அனைத்தும் உலகிய விஷயங்கள், துக்கம் தருபவை. உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் ஆன்மீகமானது. உங்கள் வாயிலிருந்து என்னென்ன வார்த்தைகள் வெளிவருகின்றனவோ அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி முதல் தரமான இனிமையானதாக இருக்க வேண்டும். அதை கேட்பவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். எப்படி பாபா துக்கத்தை நீக்கி சுகம் தருபவராக இருக்கிறார், அதுபோல குழந்தைகளாகிய நீங்களும் கூட அனைவருக்கும் சுகத்தை கொடுக்க வேண்டும். குடும்பம் பரிவாரத்திலும் கூட துக்கம் முதலியன ஏற்படக்கூடாது. விதிமுறைப்படி அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும். பெரியவர்களிடம் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். வாயிலிருந்து அத்தகைய இனிமையான முதல் தரமான வார்த்தைகள் வெளிவர வேண்டும். அதை கேட்டு அனைவரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். சிவபாபா சொல்கிறார், மன்மனாபவ என்று சொல்லுங்கள். உயர்ந்தவரிலும் உயர்ந்தவன் நான். என்னை நினைவு செய்வதன் மூலம்தான் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும். மிக அன்போடு உரையாட வேண்டும். யாராவது பெரிய சகோதரர் என்றால் சொல்லுங்கள், தாதாஜி என்னை நினைவு செய்யுங்கள் என்று சிவபாபா கூறுகிறார். சிவபாபா ருத்ரன் என்று கூறப்படுகிறார். அவர்தான் ஞான யக்ஞத்தை படைக்கிறார். கிருஷ்ண ஞான யக்ஞம் என்ற வார்த்தையை கேட்டிருக்க மாட்டீர்கள். ருத்ர ஞான யக்ஞம் என சொல்கின்றனர் என்றால் ருத்ரன் சிவபாபா இந்த யக்ஞத்தை படைத்துள்ளார். ராஜ்யத்தை அடைவதற்காக ஞானம் யோகம் கற்று தந்து கொண்டிருக்கிறார். பாபா கூறுகிறார், பகவான் வாக்கு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். ஏனென்றால் இப்போது அனைவருக்கும் கடைசி நேரம், வானப்பிரஸ்த நிலை. அனைவரும் திரும்பி சென்றாக வேண்டும். இறக்கும் நேரத்தில் மனிதர்களுக்கு சொல்கின்றனர் அல்லவா, ஈஸ்வரனை நினைவு செய்யுங்கள். இங்கே இறப்பு முன்னாலேயே உள்ளது என்று இறைவன் அவரே கூறுகிறார். இதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. கடைசியில்தான் தந்தை வந்து சொல்கிறார், குழந்தைகளே என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் பஸ்மமாகிவிடும். இது நினைவின் அக்னி. தந்தை உறுதி தருகிறார், இதில் உங்கள் பாவங்கள் பஸ்மமாகிவிடும். பாவ கர்மங்கள் அழிவதற்கு, தூய்மையாவதற்கு வேறு உபாயம் எதுவும் கிடையாது. பாவங்களின் சுமை தலையில் ஏறி ஏறி கரை படிந்து தங்கம் 9 கேரட்டாக ஆகிவிட்டது. 9 கேரட்டுக்கு பிறகு முலாம் பூசப்பட்டது என சொல்லப்படுகிறது. இப்போது மீண்டும் 24 கேரட்டாக எப்படியாவது தூய்மையான ஆத்மாவிற்கு நகை கூட புதியதாக கிடைக்கும். யாரேனும் உற்றார், உறவினர் முதலானவர்கள் உள்ளனர் என்றால் அவர்களிடம் மிக பணிவுடன் அன்பு பாவனையோடு புன்சிரித்துக் கொண்டே பேச வேண்டும், அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இதுவோ அதே மகாபாரத யுத்தம். இது ருத்ரஞான யக்ஞம். பாபாவின் மூலம் நமக்கு சிருஷ்டியின் முதலிடை கடைசி பற்றிய ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது. வேறு எங்கும் இந்த ஞானம் கிடைக்காது. நான் உங்களுக்கு சத்தியம் சொல்கிறேன், இந்த பக்தி முதலியவற்றை பல பிறவிகளாக செய்திருக்கிறீர்கள். இப்பொழுது ஞானம் ஆரம்பமாகிறது. பக்தி என்பது இரவு, ஞானம் என்பது பகல். சத்தியுகத்தில் பக்தி இருப்பது இல்லை. இப்படி யுக்தியோடு உரையாட வேண்டும். எப்போது வாய்ப்பு கிடைக்கிறதோ, எப்போது அம்பு எய்த வேண்டியுள்ளதோ அப்போது சமயம் மற்றும் சந்தர்ப்பம் பார்க்கப்படுகிறது. ஞானத்தை கொடுப்பதற்கு மிகுந்த யுக்தி வேண்டும். பாபா அனைவருக்காகவும் யுக்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். தூய்மை மிக நல்லது. இந்த லக்ஷ்மி நாராயணர் நம்முடைய பூஜைக்கு உரியவர்கள் அல்லவா? பூஜைக்கு உரிய தூய்மையானவர்கள். பிறகு பூஜாரி தூய்மையற்றவராக ஆகிவிட்டனர். தூய்மையானவர்களுக்கு தூய்மையற்றவர்கள் வந்து பூஜை செய்வது அழகாக இல்லை. அநேகர் தூய்மையற்றவர்களிடமிருந்து விலகி ஓடுகின்றனர். வல்லபாச்சாரி ஒருபோதும் கால்களை தொட விடுவது இல்லை. இவர்கள் மோசமான அசுத்தமான மனிதர்கள் என்று அவர் புரிந்து கொண்டுள்ளார். ஆலயங்களிலும் கூட எப்பொழுதும் பிராமணர்களுக்கு தான் மூர்த்தியை தொட அனுமதி உள்ளது. சூத்ர மனிதர்கள் உள்ளே சென்று மூர்த்தி தொட இயலாது. அங்கே பிராமணர்கள் தான் அதற்கு ஸ்நானம் முதலியன செய்விக்கின்றனர். வேறு யாரையும் உள்ளே செல்ல அனுமதிப்பது இல்லை. வித்தியாசம் உள்ளதுதானே. இப்பொழுது அவர்கள் வயிற்றின் வழி வம்சத்து பிராமணர்கள். நீங்கள் வாய்வழி வம்சத்தை சார்ந்த உண்மையான பிராமணர்கள். நீங்கள் அந்த பிராமணர்களுக்கு நன்றாக புரிய வைக்க முடியும். இரண்டு வகையான பிராமணர்கள். ஒன்று பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி வம்சத்தினர். இரண்டாவது வயிற்றின் வழி வம்சத்தினர். பிரம்மாவின் வாய்வழி வம்சத்தினர் பிராமணர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் யக்ஞத்தை படைக்கின்றனர். என்றாலும் பிராமணர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இது ஞான யக்ஞம். பிராமணர்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. பிறகு தேவதையாகிறார்கள். வர்ணங்களும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. யார் சேவாதாரி குழந்தைகள் உள்ளனரோ அவர்களுக்கு எப்பொழுதும் சேவையின் ஆர்வம் இருக்கும். எங்காவது கண்காட்சி இருக்குமானால் நாம் போய் இப்படி இப்படி கருத்துக்களை புரிய வைக்க வேண்டும் என்று உடனே சேவைக்காக ஓடுவார்கள். கண்காட்சியில் பிரஜைகள் உருவாவதற்கான வேகமான வழி உள்ளது. தாமாகவே ஏராளமானவர்கள் வருகிறார்கள். ஆக புரிய வைப்பவர்கள் திறமைசாலிகளாக இருக்க வேண்டும். யாராவது முழுமையாக புரிய வைக்கவில்லை என்றால் பிகேக்களிடம் இந்த ஞானம் தான் உள்ளது என்று சொல்வார்கள். சேவையில் குந்தகம் ஏற்பட்டுவிடும். கண்காட்சியில் அப்படி சுறுசுறுப்பானவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் கைடுகளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். யாராவது பெரிய மனிதர் வந்தால் அவருக்கு புரிய வைப்பவரும் அப்படி திறமையாக இருக்க வேண்டும். குறைவாக புரிய வைப்பவர்களை நிறுத்திவிட வேண்டும். மேற்பார்வை செய்வதற்கு திறமை மிக்க ஒருவர் இருக்க வேண்டும். நீங்கள் மகாத்மாக்களை கூட அழைக்க வேண்டும். நீங்கள் இதை மட்டும் சொல்கிறீர்கள், பாபா இவ்வாறு கூறுகிறார். அவர் உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவான். அவர்தான் படைக்கின்ற தந்தை. மற்ற அனைவரும் அவருடைய படைப்பு. ஆஸ்தி தந்தையிடம் கிடைக்கும். சகோதரன் சகோதரனுக்கு என்ன ஆஸ்தி கொடுப்பார்? யாராலும் சுகதாமத்தின் ஆஸ்தியை தர இயலாது. தந்தைதான் ஆஸ்தி கொடுக்கிறார். அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் ஒரு தந்தை. அவரை நினைவு செய்ய வேண்டும். தந்தை அவரே பொன்யுகத்தை படைக்கிறார். சிவ ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? இதையெல்லாம் மனிதர்கள் மறந்துவிட்டனர். சிவபாபா அவரே வந்து ராஜயோகத்தை கற்பித்து ஆஸ்தியை தருகிறார். 5000 ஆண்டுகளுக்கு முன் பாரதம் சொர்க்கமாக இருந்தது. 100,000 ஆண்டுகளுக்கான விஷயம் இல்லை. தேதி நாள் அனைத்தும் உள்ளன. இதை யாராலும் மாற்ற முடியாது. புது உலகம் மற்றும் பழைய உலகம் பாதி பாதி இருக்க வேண்டும். அவர்கள் சத்தியுகத்தின் ஆயுள் 100,000,000,000 ஆண்டுகள் என கூறிவிடுகிறார்கள். என்றால் எந்த ஒரு கணக்கும் இருக்க முடியாது. ஸ்வஸ்திகாவிலும் 4 பாகங்கள் முழுமையாக உள்ளன. ஒவ்வொரு யுகமும் 1250 வருடங்கள் என்று பிரிக்கப்பட்டுள்ளன. கணக்கிட படுகிறது அல்லவா? அந்த மனிதர்கள் கணக்கை பற்றி எதுவும் தெரிந்து கொள்ளவில்லை. அதனால் கிளிஞ்சலை போல உள்ளனர். இப்பொழுது பாபா வைரம் போல ஆக்குகிறார். அனைவரும் தூய்மையற்றவர்களாக உள்ளனர். இறைவனை நினைவு செய்கிறார்கள். அவர்களை இறைவன் வந்து ஞானத்தின் மூலம் மெல்லிய மலர்களாக ஆக்குகிறார். குழந்தைகளாகிய உங்களை ஞான ரத்தினங்களால் அலங்கரித்துக் கொண்டே இருக்கிறார். பிறகு பாருங்கள், நீங்கள் என்னவாக ஆகிறீர்கள்? உங்களுடைய நோக்கம் குறிக்கோள் என்ன? பாரதம் எந்த அளவு தலையின் கிரீடமாக இருந்தது? அனைத்தையும் மறந்துவிட்டீர்கள். இஸ்லாமியர்கள் முதலானோர் சோமநாதர் ஆலயத்தில் இருந்து எவ்வளவு கொள்ளையடித்து அவர்களின் மசூதிகள் முதலியவற்றில் வைரங்கள் முதலியவற்றை கொண்டு போய் பதித்து வைத்துள்ளனர். இப்பொழுது அவற்றை மதிப்பிடவும் முடியாது. அவ்வளவு பெரிய பெரிய மணிகள் ராஜாக்களின் கிரீடங்களில் இருந்தன. அவற்றில் சில 1 கோடி மதிப்பு, சில 5 கோடி மதிப்பு உள்ளவையாகவும் இருந்தன. இப்போது அனைத்தும் போலியாக உள்ளது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் செயற்கையான, ஒன்றிற்கும் உதவாத சுகம், மற்ற அனைத்தும் துக்கம். அதனால் காக்கையின் எச்சத்திற்கு சமமான சுகம் என்று துறவிகள் கூறுகிறார்கள். அதனால் அவர்கள் வீடு வாசலை விட்டு விடுகின்றனர். ஆனால் இப்பொழுது அவர்கள் தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளனர். நகரத்திற்குள் நுழைந்து விட்டார்கள். இப்போது யாருக்கு சொல்வது? ராஜா ராணி கிடையாது. யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அனைவருக்கும் அவரவர் வழிமுறை உள்ளது. என்ன விரும்புகிறார்களோ செய்யட்டும் என சொல்வார்கள். சங்கல்பத்தின் சிருஷ்டி. இப்போது குழந்தைகளாகிய உங்களை குப்தமான முறையில் பாபா முயற்சி செய்ய வைக்கிறார். நீங்கள் எவ்வளவு சுகத்தை அனுபவிக்கிறீர்கள்? மற்ற தர்மங்கள் பின்னால் விருத்தி அடையும் பொழுது சண்டை சச்சரவுகள் வருகின்றன. முக்கால்வாசி சமயம் சுகத்தில் இருக்கிறீர்கள். அதனால் பாபா கூறுகிறார், உங்களுடைய தேவி தேவதா தர்மம் சுகம் தருவது. நான் உங்களை உலகின் எஜமானர்களாக ஆக்குகிறேன். மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் யாரும் ராஜ்யத்தை உருவாக்குவது இல்லை. அவர்கள் சத்கதி அளிப்பது இல்லை. தங்களின் தர்மத்தை உருவாக்குவதற்காக மட்டும் வருகிறார்கள். அதுவும் கடைசியில் எப்பொழுது தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறார்களோ அப்போது பாபா சதோ பிரதானம் ஆக்குவதற்காக வர வேண்டி உள்ளது. உங்களிடம் 1,000,000,000 மனிதர்கள் வருகிறார்கள். ஆனால் எதையும் புரிந்து கொள்வது இல்லை. பாபாவிற்கு எழுதுகின்றனர். இன்னார் மிக நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். மிக நன்றாக உள்ளது. பாபா கூறுகிறார், எதையும் புரிந்து கொள்ளவில்லை. பாபா உலகின் எஜமானராக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என்று புரிந்து கொண்டு விட்டார்கள் என்றால் அந்த நேரம் போதை ஏறிவிடும். உடனே டிக்கெட் எடுத்து மதுபனுக்கு ஓடி வந்து விடுவார்கள். ஆனால் ஆசிரியரின் கடிதம் அவசியம் கொண்டு வர வேண்டும். பாபாவை சந்திப்பதற்கு பாபாவை அறிந்து கொண்டு விட்டால் அவரை சந்திக்காமல் இருக்க இயலாது. முற்றிலும் போதை ஏறிவிடும். யாருக்கு போதை ஏறி இருக்கிறதோ அவர்களுக்கு உள்ளுக்குள் அளவற்ற மகிழ்ச்சி இருக்கும். அவர்களின் புத்தி உற்றார் உறவினர்களிடம் அலையாது. ஆனால் அநேகருக்கு அலைந்து கொண்டே இருக்கிறது. இல்லற காரியங்களில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக வேண்டும். மேலும் பாபாவின் நினைவு இருக்க வேண்டும். இது மிக சுலபமானது. எவ்வளவு முடியுமோ பாபாவை நினைவு செய்து கொண்டு இருங்கள். எப்படி அலுவலகத்தில் இருந்து லீவ் எடுக்கிறார்கள், விடுப்பு எடுக்கிறார்கள், அதுபோல வேலையிலிருந்து விடுப்பு பெற்றுக்கொண்டு ஓரிரு நாட்கள் நினைவு யாத்திரையில் அமர்ந்து விடுங்கள். அடிக்கடி நினைவில் அமர்வதற்காக நன்றாக முழு நாளிலும் விரதம் மேற்கொள்கிறேன் பாபாவை நினைவு செய்ய. எவ்வளவு சேமிப்பாகும், பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். பாபாவின் நினைவின் மூலம்தான் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். நாள் முழுவதும் முழுமையாக யாரும் நினைவு செய்ய முடியாது. மாயை அவசியம் தடைகளை ஏற்படுத்தும். பிறகும் முயற்சி செய்து செய்தே வெற்றி பெற்று விடுவீர்கள். அவ்வளவுதான். இன்றைய நாள் முழுவதும் தோட்டத்தில் அமர்ந்து பாபாவை நினைவு செய்கிறேன். உணவு உண்ணும்போது பாபாவின் நினைவில் அமர்ந்திருக்கிறேன். இதுதான் முயற்சி. நாம் அவசியம் தூய்மையாக வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கும் வழி சொல்ல வேண்டும். பேட்ச் மிக நல்ல பொருள். சாலையில் தங்களுக்குள் உரையாடி கொண்டே இருப்பீர்கள் என்றால் அநேகர் வந்து கேட்பார்கள், பாபா கூறுகிறார் என்னை நினைவு செய்யுங்கள். செய்தி கிடைத்து விட்டால் அவ்வளவுதான், நாம் பொறுப்பிலிருந்து விடுபட்டு விடுகிறோம். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தொழில் முதலியவற்றிலிருந்து விடுப்பு கிடைக்கும் என்றால் நினைவில் இருப்பதற்கான விரதம் மேற்கொள்ளவே. மிகவும் பணிவு மற்றும் அன்பின் பாவனையுடன் புன்சிரித்துக் கொண்டே உற்றார் உறவினருக்கு சேவை செய்ய வேண்டும். அவர்களிடம் புத்தியை அலையவிடக்கூடாது. அன்போடு பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். வரதானம் நடமாடும் பொழுதும் பரிஷ்டா சுரூபத்தை வெளிப்படுத்தும் காட்சியளிக்கும் மூர்த்தியாகுக. விளக்கம்: ஆரம்ப காலகட்டத்தில் நடமாடும் பொழுதே பிரம்மா மறைந்து ஸ்ரீகிருஷ்ணர் தென்பட்டார். இந்த காட்சியால் அனைத்தையும் விட்டுவிட்டு வந்தார்கள். அவ்வாறே காட்சிகள் காண்பிப்பதன் மூலமாக இப்பொழுது சேவை செய்யுங்கள். காட்சி கிடைக்கும் போது குழந்தையாகாமல் இருக்க முடியாது. எனவே நடமாடும் பொழுது காண்பியுங்கள். சொற்பொழிவாளர்கள் அநேகர் உள்ளனர். ஆனால் நீங்கள் அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர்கள். அப்போதே இவர்கள் அல்லாவின் குழந்தைகள் என மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஸ்லோகன்: எப்பொழுதும் ஆன்மீக பெருமிதத்தில் இருந்தால் ஒரு பொழுதும் குழப்பமடைய மாட்டீர்கள். தன்னுடைய சக்திசாலி மனதின் மூலம் சகாஷ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். இப்பொழுது தனது உள்ளத்தின் சுபபாவனைகளை பிற ஆத்மாக்களை சென்றடைய வையுங்கள். அமைதி சக்தியை வெளிப்படுத்துங்கள். ஒவ்வொரு பிராமண குழந்தையிடமும் அமைதி சக்தி உள்ளது. இந்த சக்தியை மனதால் உடலால் வெளிப்படுத்துங்கள். ஒரு நொடியில் மனதின் எண்ணங்களை ஒருமுகப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் அமைதி சக்தியானது சுற்றுச்சூழல் சூழலில் தானாக பரவும். ஓம் சாந்தி.